அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை செய்தரங்கில், ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பது குறித்த செய்திகள், தமிழக கோயில்களிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட இரு சிலைகளை ஆஸ்திரேலிய பிரதமர் இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைத்துள்ளதன் முக்கியத்துவம் குறித்த செவி,
இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கணும் ஒரு முன்னோடியாக இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நமக்கு வழிவகுத்துட்டாங்க. இது நல்ல டெவலப்மெண்ட் தான். இதை பார்த்துட்டு மற்ற கவர்மெண்ட்டும் அது மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. சொசைட்டி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம்.
இலங்கையின் வடமாகாண முதல்வர் இந்திய பிரதமரை சந்திக்க முன் அனுமதி பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து முதல்வர் சி வி விக்னேஸ்வரன்,
சட்டத்திலே அரசாங்கத்தினிடமோ அல்லது ஆளுநரிடமோ நான் அனுமதியை பெற்றுத்தான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஏதாவது இருந்தால் நான் அவற்றிற்கு அமைவாகத்தான் நடவடிக்கைகள் எடுப்பேன். ஆனால் சட்டத்தில் அவ்வாறு இருப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை.
எபோலா நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் பல மாதங்களாக நடைபெற்ற சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் யுக்ரைனிய அரசும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களும் மோதல் நிறுத்தம் ஒன்றுக்கு உடன்பட்டுள்ளார்கள். இந்த உடன்பாடு இன்னும் சிறிது நேரத்தில் நடைமுறைக்கு வருகிறது. இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதை ஐரோப்பாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான அமைப்பு ஓஎஸ்சிஇ உறுதிப்படுத்தியுள்ளது. பெலாரூஸில் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை இந்த அமைப்பே முன்னின்று நடத்தியது. அந்த கூட்டத்தில் ரஷ்ய தூதரும் பங்கு பெற்றார். எனினும் யுக்ரைனிய அரச கட்டுப்பாட்டில் உள்ள மேரியோபோல் நகரில் இன்று பல மணி நேரம் சண்டைகள் நடைபெற்றுள்ளன.
இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரித்து வருவது பற்றியும் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அக்கறை கொண்டுள்ள நேச நாடுகளுக்கு உத்தரவாதம் வழங்கும் முயற்சிகளின் ஒரு அம்சமாக விரைந்து தாக்கும் படையொன்றை உருவாக்குவது என்று நேட்டோ தலைவர்கள் இன்றைய கூட்டத்தில் தீர்மானித்திருக்கிறார்கள். பிரிட்டனின் வேல்ஸ் மாநிலத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் நேட்டோ கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் ஆண்டர்ஸ் ஃபோக் ராஸ்முசன் பேசும்போது, தரைவழி, நீர்வழி, வான்வழி பாதுகாப்பு படைகளின் ஒத்துழைப்போடு மிக குறுகிய கால அவகாசத்தில் செயற்படக்கூடிய 1000 துருப்புகள் கொண்டதாக இந்த துரித தாக்குதல் படை இருக்கும் என்று கூறினார். கிழக்கு ஐரோப்பிய வட்டகையில் நிரந்தரமான நேட்டோ படை பிரசன்னம் இருக்கும் விதத்தில் நேட்டோ படைகளை அதிகரிப்பது என்றும் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் இன்று இணக்கம் கண்டிருக்கிறார்கள். கிழக்கு ஐரோப்பாவில் ஆக்கிரமிப்பு நோக்கம் கொண்டவர்களுக்கு இது தெளிவான ஒரு சமிக்ஞையை அனுப்பும் என்றும் நேட்டோ தலைமைச் செயலர் கூறியிருக்கிறார்.
இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளை தோற்கெடுக்கும் முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அனுமதி வழங்கியுள்ளதாக பிபிசி அறிகிறது. இந்த தகவலை பெயரை வெளியிட விரும்பாத ஈரானிய தகவல்கள் பிபிசியின் பெர்ஷிய மொழி சேவையிடம் தெரிவித்தனர். ஈரானின் புரட்சிகர இராணுவத்தின் ஒரு உயர் அதிகாரியை வட ஈராக்கில் அமெரிக்கா, ஈராக்கிய மற்றும் குர்டிஷ் படைகளுடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ள அயோத்துல்லா அனுமதி அளித்துள்ளார் என்று அந்த தகவல் பிபிசியிடம் தெரிவித்தனர். அந்த தளபதியான காசிம் சுலைமானி அவர்களின் படங்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன.
கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டாவின் மீது ஹேகில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அரச தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்தார் என்று கென்யாட்டா மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கென்யாவின் அரசாங்கம் தம்மோடு ஒத்துழைக்க மறுத்து வருவதால் சாட்சியங்கள் போதாமல் இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கென்யாவில் 2007 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பரவலாக நடைபெற்ற கலவரங்களில் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றும் 500 பேர் இருப்பிடங்களை இழந்தார்கள் என்றும் இந்த குற்றச்சாட்டுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேக் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் 2013 உஹுரு கென்யாட்டா புதிய அதிபராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டமை ஹேக் நீதிமன்றத்திற்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
மத்திய கிழக்கின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மேலும் 288 குடியிருப்புகளை கட்ட இஸ்ரேல் வர்த்தக விண்ணப்பங்களை கோரி விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. எல்கானா பகுதியில் விரிவாக்கத்திற்கு இந்த ஆண்டின் முற்பகுதியில் அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே ஹெப்ரான் மற்றும் பெத்தலகம் ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பொது உபயோகத்திற்கென 400 ஏக்கர் தனியார் நிலத்தை கையகப்படுத்தவும் இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை அமெரிக்கா கண்டித்துள்ளது.
மொசாம்பிக்கின் கிளர்ச்சி குழு தலைவர் அஃபோன்சோ டலாக்காமாவுக்கும் அதிபர் அமண்டோ குபூசாவுக்கும் இடையில் தலைநகர் மப்புட்டோவில் சமாதான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. மொசாம்பிக் நாட்டில் 2 வருடங்களாக நீடித்த கிளர்ச்சியும் இத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த மாதம் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட போவதாக டலாக்காமா அறிவித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவுக்கு விஜயம் செய்து வருகின்ற ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை சந்தித்து பேசியிருக்கின்றார். இரு பிரதமர்களும் சற்று முன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த ஆண்டு இறுதியில் தான் ஆஸ்திரேலியா செல்ல இருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார்.
ஹம் அப்னே ராஜ்நீதிக் சம்வாத் ஔர் ரக்ஷா க்ஷேத்ர மே சஹயோக் ஔர் மஜ்பூத் கரேங்கே. இஸ் க்ஷேத்ர மே ஹம் ஆஸ்திரேலியா கோ ஏக் மஹத்வபூர்ண் பார்ட்னர் மான்தே ஹேன்.
இந்த இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. இதன்படி ஆஸ்திரேலியாவிடமிருந்து முக்கிய அணு எரிபொருளான யுரேனியத்தை இறக்குமதி செய்ய வழி ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் குறித்து ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானியான கிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நமக்கு வந்து இப்போ யுரேனியம் இம்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கஜகஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், ஆப்பிரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணலாம், ரஷ்யா கொடுக்கறது. அதனால ஆஸ்திரேலியா வில் பி ஒன்லி அனதர் சப்ளையர். சைனாக்கு தான் கொடுத்துட்டு இருக்கா. தே வாண்ட் டு ஹேவ் ஒன் மோர் கஸ்டமர். அதனால தே ஆர் ட்ரைங் டு செல் இட் டு இந்தியா ஆல்சோ.
உலகத்துல 3வது பெரிய யுரேனியம் ரிசர்வ் ஆஸ்திரேலியாட்ட இருக்கு. இந்தியாவுக்கு அதிக அளவு யுரேனியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா?
பெருங்காலத்துல தேவைப்படும். இந்தியா இன்னும் நிறைய ரியாக்டர் கட்டினா அதுக்கும் தேவைப்படும். அதுக்காக இப்பயே அவ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னுட்டு. நமக்கு எப்ப வேணுமோ நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போதைக்கு அவ்வளவு அவசரப்பட்டு நம்ம அங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை.
சிவில் தேவைகளுக்கு தான் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் ரஷ்யாட்டேந்து நியூக்ளியர் ரியாக்டர் வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ்டேந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இந்த இரண்டு நாடுகள்டையும் நியூக்ளியர் ரியாக்டர் வாங்கும் போதே அந்த எரிபொருளையும் வாங்குறதுக்கான பேச்சுக்களும் நடக்குது. ஆக ஆஸ்திரேலியாட்டேந்து வாங்குற யுரேனியம் வந்து எந்த ரியாக்டர்ல பயன்படுத்தப்படும்? இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்தியன் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்ண போறீங்களா இல்ல புதுசா கட்ட போற ரியாக்டர்ஸ்ல தான் பயன்படும்?
இது நல்ல கேள்விதான். என்ன நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற அணு உலைக்கும் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குற அணு உலைக்கும் அவளே வந்து ஃபியூலும் கொடுக்க போறா, எரிபொருளும் கொடுக்க போறா. இது வந்து நம்ம வருங்காலத்துல இன்னும் மேல மேல இந்த கனநீர் அணு உலையெல்லாம் கட்டினா அதுக்கு தேவைப்பட்டா நம்ம ஆஸ்திரேலியா இருந்து வேணா வாங்கலாம், இல்ல கஜகஸ்தான்ல இருந்து வேணா வாங்கலாம், எங்கிருந்து வேணா வாங்கலாம்.
ஏற்கனவே உபயோகத்துல இருக்கிற அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு ஆன ஃபியூயலா இதை பயன்படுத்த முடியுமா இந்த யுரேனியம்?
ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு இந்த யுரேனியம் தேவையே இல்லை. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு உலையில இட்டு எடுத்த யுரேனியம் தான் தேவை. டிப்ளீட்டட் யுரேனியம் சொல்றாலே அதுதான் தேவை. ஆஸ்திரேலியா கொடுக்க போறது நமக்கு நேச்சுரல் யுரேனியம், அது தேவையில்லை இதுக்கு.
அதாவது நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஒப்பந்தத்தினால உடனடியா இந்த பயனும் கிடையாது, வருங்காலத்துல பயன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
ஆமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா 2008 இருந்து இது வரைக்கும் சுமார் 1800 டன் யுரேனியம் வந்து கஜகஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 1300 டன் ரஷ்யால இருந்து வந்திருக்கு. அங்கிருந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டயிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் தேவை இருந்ததுன்னா இப்போ 5 ரியாக்டர் கட்டி முடிக்க போறா, 700 மெகாவாட் ரியாக்டர். மேல இன்னும் 5 கட்டணும் அப்படின்னா அதுக்கும் தேவை இதுக்கும் தேவை. அப்ப தேவை இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா இருந்து வாங்கிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கினா அவளே என்ரிச்மெண்ட் பண்ணி கொடுப்பா. ஆனா நம்ம ஹெவி வாட்டர் ரியாக்டருக்கு என்ரிச்மெண்ட் தேவையில்லை, நேச்சுரல் யுரேனியம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம அதை அப்படியே வாங்கி நம்மளே ஃபியூயல் தயார் பண்ணிக்கலாம் இங்க.
ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி கிருஷ்ணன். தமிழ்நாட்டு கோயில்களிலிருந்து சில ஆண்டுகள் முன்னர் திருடப்பட்டு வெளிநாட்டு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு பின்னர் ஆஸ்திரேலிய அருங்காட்சியகத்தால் வாங்கி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த 2 புராதன சிலைகளை இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இன்று இந்திய பிரதமரிடம் முறைப்படி ஒப்படைத்தார். இவை இரண்டும் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானவை. இந்த சிலைகளின் பின்னணி குறித்து இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் ஓய்வு பெற்ற தலைவரான சத்யமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
ரெண்டு விக்கிரகங்கிறது, ஒன்னு வந்து பிரான்ஸ் நடராஜா, அது வந்து அரியலூர் கிட்ட ஒரு கோயில பூஜையில இருந்தது, அது அப்படியே வேற ஒரு ரிப்ளிகா பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரியே இந்த ஸ்டோன்ல இருக்கிற பிகர் ரொம்ப ரேர் பிகர் ஆஃப் அர்ஜுனாரீஸ்வரர் ஆஃப் சோலார் பீரியட்ல இருக்கிற ஒரு பிகர் அது. அதுலயும் அந்த கோயில பூஜையில இருந்தது வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, புதுசு பண்ணி வச்சுட்டு பழசு இட் வாஸ் ஸ்மக்கிள் அவுட். அப்படிதான் போன ரெண்டு ஸ்கல்ப்சர் திரும்பி வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இப்ப இந்த வருஷத்துக்குள்ளேயே ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு குட் செஸ்டர்ல ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் இல்லாம குழப்பாம உடனே கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்டர்நேஷனல் லெவல பார்த்தாலும் இது ஒரு ஹார்ட் ப்ரெஷருக்கு கிடைச்ச அப்ரூவல், அட் த சேம் டைம் வந்து ஒரிஜினலா பிளேஸுக்கு போகணும்னு இருக்கக்கூடிய ஒரு என்டையர் கம்யூனிட்டியோட ஒரு சென்டிமெண்ட்டை காட்டுற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன்.
சரி, இப்ப இந்த ரெண்டு சிலைகள் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும்?
இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்டா வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஸ்மக்லிங் வந்து நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில போயிருக்கு, அதை ட்ரேஸ்அவுட் பண்ணி அது கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் நமக்கு இருந்துன்னு வந்தது. இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் காட்டிலும் வெரி குட் பிரசிடென்ஸ். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல போனதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இட் இஸ் டாக்குமெண்டட் அதர் மியூசியம்ஸ் எப்படி வந்தது, அது சோர்ஸ் முக்கால்வாசி டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அது இல்லாத ரீசெண்டா இப்போ ஒரு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடும் பார்த்த பாஸ்ட் 20 இயர்ஸும் போனதெல்லாம் இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நமக்கு வழிவகுத்திருக்காங்க. இது நல்ல டெவலப்மெண்ட் தான். இதை பார்த்துட்டு மற்ற கவர்மெண்ட்டும் அது மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாக்க சொசைட்டியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு காரணம் அல்லது ஒரு காரணமாக பார்க்கப்படுறது வந்து அங்க இருக்கக்கூடிய, அதாவது நித்தியப்படி பூஜையில இருக்கக்கூடிய பொருட்களோ சிலைகளோ இல்ல புராதன கலை பொருட்களோ அதற்கான சரியான இன்வென்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, கணக்கெடுப்புகள் சரியாக இல்லை, இதன் காரணமாகத்தான் இப்படியான கலை பொருட்களை வந்து தமிழ்நாட்டில இருந்தும் சரி இந்தியாவினுடைய மற்ற பகுதியிலிருந்தும் சரி வெளிநாட்டு கொண்டு போவதற்கு ரொம்ப சுலபமா வழி வகுக்குதுங்கிறாங்க. அந்த இந்தியாவில வந்து அந்த இன்வென்ட்ரி ஆஃப் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன நிலைமையில இருக்கு?
நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையை கூட எடுத்துக்கலாம். ஏன்னாக்க 100 வருடம் பழக்கப்பட்ட ஒரு ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு கம்பல்சரி. இது பண்ணலைன்னா பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸம்ஷன் ஒன்றும் கொடுக்கல எதுக்குமே. இந்த ஈவன் அந்த ஒர்ஷிப் இருக்கிறது கூட எக்ஸம்ஷன்ஸ் ஆக்ட்லயோ ரூல்ஸ்லயோ கொடுக்கல. ஆனா இப்போ போட்டோ எடுக்கிறதுங்கும் போது ஒரு சென்டிமெண்டா எடுத்துன்றாங்க. இந்தியன் கான்டெக்ட்ல போட்டோ எடுத்து அதோட சாநித்தியம் போயிடுன்னு ஒரு ஒரு ஃபெய்த் இருக்கிறதுனால அவங்க வந்து போட்டோ எடுக்க விடுறதில்லை. இதே மாதிரி த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தா இன்னும் மோசம். தமிழ்நாட்டிலே வந்து இவங்க சொல்றது வந்து 70,000 டெம்பிள்ஸ் நேம்ஸ் ரிஜிஸ்டர் வித் கவர்மெண்ட், அது இல்லாம ஒரு ரூயின்ஸ் நிறைய இருக்கு. அங்க இருந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்டில் பரிதன்ற இடத்து, அதுவும் வரல. அந்த டெம்பிள் இருந்த பவுன்சர்ஸ் எல்லாம் எங்க போச்சு என்ன வந்ததுன்னு தெரியல. அதனால வந்து த ப்ராப்ளம் இஸ் கிரேட். ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2-3 டைம் வந்து அட்டன் பண்ணினாங்க. ஒன்று வந்து ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் கம்பல் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒர்ஷிப்பில் இருக்கிறதுலாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்காட்டாலும் அவங்களே ஒரு எக்ஸம்ஷன் அசியூம் பண்ணிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண விட்டுட்டாங்க. அதனால தான் இதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஹேப்பனிங். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, நேஷனல் இன்வென்ட்ரி பண்ணணும்னு பண்ணினாங்க. அது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் அது பண்ண முடியல. அது வந்து பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸும் ரொம்ப குறைஞ்சி படுத்திப்பேன். அது ஒரு ஸ்கல்ச்சர் வந்து அது டேட் பண்ணுறதோ அது வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ அதே மாதிரி எஜுகேஷன்லையும் வந்து இந்தியன் கான்டெக்ட்ல போய் குறைஞ்சதே வருது. வெரி ஃபியூ பீப்புள் கம் டு ஆர்கியாலஜி ஃபீல்டு. அதனாலேயே வந்து பாதி பேருக்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. இந்த ஓனர்ஷிப் ப்ரூவ் பண்ணுறது நம்ம கஷ்டமான வேலை. இப்போ இந்த ரெண்டு ஸ்கல்ச்சருக்கு எப்படி ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனாக்க ரெண்டையுமே வந்து பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் பாண்டிச்சேரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க.
இப்போ இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரெண்டு சிலைகள் வந்து அடுத்ததாக எங்க போகும்?
இதுல வந்து நடராஜா அதுக்கு ஒரு கிளைம் இருக்கு. இப்ப எப்பயுமே கவர்மெண்ட் வந்து ஒரு கிளைம் இருந்தாலும் கொடுப்பாங்க. அந்த கோயில திருட்டு போச்சுன்னு அவங்க ஒரு கிளைம் பண்றாங்க அந்த ஊர் மக்களும் அந்த கோயில. ஆனா இந்த ஸ்டோன் பிகர் இருக்குல்ல நம்ம கல்லுல பண்ண அர்த்தனாரி, அது கிளைமே கிடையாது. ஸோ அந்த ஸ்டோன் பிகர் வந்து திரும்பி வரணும்னா அவங்க கிளைம் பண்ணாததுனால அது வந்து மியூசியத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் ஓய்வு பெற்ற தலைவர் சத்யமூர்த்தி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற இந்திய செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று அனுசரிக்கப்படும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மாணவர்களிடம் உரையாற்றியிருக்கின்றார். மாணவர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மாணவர்களிடம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பேசினார். இதனை இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மாணவர்கள்
பார்த்தார். बिंद बिंद स्कूलों में बैठे हुए और इस समारोह में उपस्थित सभी प्यारे
பல மாணவர்கள் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பங்கு பெற்று பிரதமரிடம் கேள்விகளையும் கேட்டனர். இதற்கு பிரதமர் பதிலளித்தார்.
Sir, is politics a difficult profession in your opinion? How do you handle stress and work pressure so well?
पहले तो पॉलिटिक्स को प्रोफेशन नहीं मानना चाहिए, इसे एक सेवा के रूप में स्वीकार करना चाहिए, सेवा का भाव.
பிரதமரிடம் கேள்வி கேட்பதற்கு நாடு முழுவதிலும் இருந்து 2000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் 600 வீடியோ கான்பரன்சிங் மையங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் மோடியின் பேச்சை கேட்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதேபோல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றும் வேறு சில தனியார் பள்ளிகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. பிரதமர் மோடி பேசுவதை கேட்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களிடம் இது குறித்து கேட்டபோது அவர்கள் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தினர்.
அவர் வந்து நீங்க தான் அடுத்த இந்தியான்ற மாதிரி சொன்னார் சார். அதனால நம்ம நல்லா படிச்சு இந்தியா ஒரு பேரை முன்னு கொண்டு வரணும்.
அவர் நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பப்ளிசிட்டியாக இது பண்ணுறதுனால நிறைய குழந்தைகளுக்கு புரியும். அதெல்லாமல் அந்த நியூஸில் வந்ததுனால சம்டைம்ஸ் ஹிந்தி புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி இது ஃப்ளாஷ் நியூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அன்பாண்டி
அவங்களோட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஐடியாஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அது தட் இஸ் மை ஒப்பீனியன்.
பிரதமர் மோடி இந்தியில் பேசியதால் சில மாணவர்கள் தங்களுக்கு ஓரளவுக்கே புரிந்ததாகவும் தெரிவித்தனர்.
பாதி புரிஞ்சுது, ஆனால் நல்லா தான் பேசியிருந்தார். எல்லாம் நல்ல க்வெஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவரும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணார்.
செம்மையாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னது எல்லாமே டீச்சரை பற்றி தான், சிலதான் புரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு புரியறதுக்கு.
பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரை பிரதமரின் பேச்சை விளக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறுகின்றனர். பெரும்பாலான சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இந்தியும் ஒரு பாடமாக இருப்பதால் பிரதமரின் பேச்சை புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
அவங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கே ஸ்கூலில் பேசிக்காக ஹிந்தி தான் சார். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க படிக்கிறாங்க ஹிந்தி. ஃப்ளாஷ் நியூஸ் அகெயின் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இங்கிலீஷில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்கூல் சில எல்லாரும் அதை புரிஞ்சுக்கவும் முடியும்.
முதன்முறையாக பிரதமர் ஒருவர் மாணவர்களுடன் பேசுவது நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர் இந்தியில் பேசியதால் எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும் என்று பெற்றோர் கருத்து தெரிவித்தனர்.
ஒரு பிரைம் மினிஸ்டர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கான்ஃபரன்சிங் மூலமாக டேரெக்டாக பார்க்குறாங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான். பட் அவர் இன்னைக்கு ஹிந்தியில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஹிந்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த அட்ரஸை புரிஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி அதை எடுத்துட்டு இருப்பாங்கிறது தெரியல.
இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி உலக அளவில் ஆசிரியர்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது, ஆனால் நல்ல மாணவர்கள் ஏன் இந்த துறைக்கு வருவது குறைந்து கொண்டு போகிறது என்பது புரியவில்லை என்று தெரிவித்தார். படித்து முடித்தவர்கள் அருகில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கற்பிக்க வேண்டும் என்றும் கழிப்பறை இல்லாத பள்ளிக்கூடங்களே இருக்கக்கூடாது என்றும் மோடி தனது உரையில் தெரிவித்தார்.
வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தாங்கள் புரிந்த குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனை காலத்தில் பாதி தண்டனையை அனுபவித்துவிட்டால் அவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்யலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. மேலதிக விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
இந்திய தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அமர்வு பிறப்பித்த இந்த உத்தரவின்படி மாவட்ட நீதிபதிகள் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் வரும் சிறைகளுக்கு வாரத்திற்கு ஒருமுறை சென்று பார்வையிட்டு விசாரணை கைதிகள் எவ்வளவு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து குறித்த காலத்துக்கு மேல் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 436 பிரிவு ஆவின்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிடைக்கும் தண்டனையில் பாதி காலத்தை அவர் விசாரணை கைதியாகவே கழித்தார் என்றால் அவரை விடுதலை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இந்த சட்டம் பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை. குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படாமலேயே 2.5 லட்சம் பேர் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் தண்டனை பெற்றவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற மனித உரிமை அமைப்பின் இந்திய பிரிவின் செய்தி தொடர்பாளர் துர்கா நந்தினி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
உற்சாகம் ஊட்டும் ஒரு தீர்ப்பு, ஆங்கிலத்தில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இது கண்டிப்பா சொல்லணும். அதிகபட்சமான விசாரணை கைதிகள் நம்ம பார்க்கும்போது அவங்க ஏழ்மையான கல்வி கற்காதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய உரிமைகள் என்னன்றது அவங்களுக்கு புரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் அன்னத்தின் ஆராய்ச்சியாளர்கள் பல சிறைக்கு சென்றிருக்கின்றனர். அங்க செல்லும் போது அவர்களுக்கு இந்த ஓவர் கிரௌடிங்ன்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சரிவர அவர்களுக்கான ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்ற எந்த வசதிகளும் இல்லை. கர்நாடகால இருக்கிற சிறைச்சாலைகளுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சென்ற போது ஒரு குறிப்பிட்ட கேஸை பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லியே ஆகணும். அதாவது பிரஜ்வல் அவருடைய பெயர் இங்க மாற்றப்பட்டிருக்கு. இப்ப பிரஜ்வல் அப்படின்ற ஒரு கைதி, அவர் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்தாரு. அவர் மேல் பட்டிருந்தது 14 வழக்குகள். அப்போ நான் போய் சந்திச்சதுல அவருடைய கேஸ் டீடைல்ஸ், அவருடைய அட்வொகேட் அவங்க எல்லாம் பார்த்து பேசும்போது 14 கேசஸ்லயும் அவர் வந்து அக்விட் ஆயிட்டாரு. ஆனா அங்க இருக்கிற சிறை ஆபிஷியல்ஸுக்கு அது இது வரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. அப்படின்றது எங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இது ஒரு சிம்பிள் கேஸ். அதாவது அவர் மேல இருந்த அதிகபட்சமான குற்றங்கள் எல்லாமே வந்து பைக்கை திருடினார் அப்படின்ற ஒரு மோட்டார் பைக் திருடின இருந்தது
என்றார் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற மனித உரிமை அமைப்பின் இந்திய பிரிவின் செய்தி தொடர்பாளர் துர்கா நந்தினி.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். தான் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னை பல கோணங்களில் புகைப்படம் எடுப்பதாக ஜெர்மனிய தூதரிடம் வடக்கு மாகாண முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
எங்களுடைய கூட்டங்களிலே ராணுவத்தினர் பலரை அனுப்பி எங்களை படம் எடுப்பதும் எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் படம் எடுப்பதை பார்க்கும் போது எங்களை எடை போடுவதற்காக இவ்வாறு படங்கள் எடுக்கிறார்களோ தெரியவில்லை என்று அவருக்கு நான் அதனை குறிப்பிட்டேன். அவர் தான் போகின்ற சில கூட்டங்களில் கூட அவ்வாறு பலர் வந்து பேர்பட்ட படங்களை எடுத்து செல்வதை தான் அவதானித்துள்ளதாக கூறினார். ஆகவே இது எனக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து வரும் நபர்களையும் இவர்கள் இவ்வாறு படங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான விடயம். அதாவது 5 வருடங்கள் கழிந்த பின் எங்களுடைய ராணுவம் எங்களுடைய சகல மக்களினுடைய நடமாட்டங்களை எல்லாம் படம் எடுத்து அவர்கள் சம்பந்தமான முழு விவரங்களும் எடுத்து எங்களை சுதந்திரமாக நடமாட இடமும் அளிக்காமல் நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
இந்த நடவடிக்கை வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? அது
தொடர்பாக நான் இதனை எனக்கு அச்சுறுத்தலாக நான் நினைக்கவில்லை. அரசாங்கத்தை பொறுத்தவரையில், ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் என்னை அச்சுறுத்தலாம் என்ற எண்ணத்தில் செய்யக்கூடும் ஒன்று. இரண்டாவது, என்னுடைய நடவடிக்கைகளை படம் எடுப்பதால் என்னவாறு நான் பேசுகின்றேன், என்னவாறு முகத்தை சுழிக்கின்றேன், இவற்றையெல்லாம் வைத்து அது ஒரு ஒரு சயின்ஸ் உண்டு. அதை வைத்து இவருடைய குணங்கள் இதுதான், இவருடைய எண்ணங்கள் இதுதான், இவருடைய நோக்குகள் இவைதான் என்று படிக்கக்கூடிய ஒரு நவீன முறை ஒன்று இப்பொழுது வந்திருக்கின்றது. அதாவது இது இதனை நடைமுறைப்படுத்துவது வந்து இஸ்ரேல் தான். முக்கியமாக பாடி லாங்குவேஜை வைத்து மக்களை பற்றி அறிந்து கொள்வது, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் அவதானிக்கின்றேன். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று அல்லது என்னை வேற ஏதாவது ஒரு தீங்கு இழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்வதாக நான் நம்பவில்லை. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு நான் எந்த விதத்திலும் பயந்து இவற்றை பற்றி கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
அதே நேரத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உங்களை சந்தித்து பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நீங்கள் இந்தியாவுக்கு புதுடில்லிக்கு சென்று அவரை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலைமையில் நீங்கள் அவ்வாறு செல்வதாக இருந்தால் அரசாங்கத்தின் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று அரசாங்க தரப்பில் அழுத்தமாக பல தடவைகள் கூறப்பட்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே நிலைமை என்னன்னு சொல்லுவீங்களா?
அதாவது நாங்கள் இதுவரையில சட்டத்திற்கு அமைவாகத்தான் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம். இதன் பின்னரும் சட்டத்திற்கு அமைவாக நடவடிக்கை எடுப்பதாகத்தான் உத்தேசித்துள்ளோம். எனவே சட்டத்திலே அரசாங்கத்தினிடமோ அல்லது ஆளுநரிடமோ நான் அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஏதாவது இருந்தால் நான் அவற்றிற்கு அமைவாகத்தான் நடவடிக்கைகள் எடுப்பேன். ஆனால் சட்டத்தில் அவ்வாறு இருப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படி இருந்தால் நான் கட்டாயம் அதற்கு அமைவாக நடவடிக்கைகள் எடுப்பேன் என்பதை சொல்லி வைக்கின்றேன்.
அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு சந்தியில் உள்ள சாய்ந்த மருந்து பள்ளிவாசலுக்குரிய காணிக்கு எல்லையிட உள்ளூர் தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு சந்தியில் உள்ள காணியொன்றின் உரிமை தொடர்பில் முஸ்லிம்களுக்கும் உள்ளூர் தமிழர்களுக்கும் இடையில் இன்று முருகன் நிலை காணப்பட்டது. இந்த முருக நிலையை அடுத்து அங்கு ஏற்பட்ட பதட்ட நிலை காரணமாக போலீசாரும் இராணுவத்தினரும் அங்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுங்கில் கொண்டு வந்தனர். காரைதீவு சந்தியிலுள்ள குறித்த காணி தமது பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குரியது என்று சாய்ந்தமருது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் கூறுகின்றது. 140 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த இடத்தில் ஏற்கனவே சியாரம் ஒன்று இருந்தது என்றும் போருக்கு முற்பட்ட காலத்தில் அவ்வழியாக போக்குவரத்து செய்த முஸ்லிம்கள் தொழுகையில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் என்றும் பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவிக்கின்றது. பள்ளிவாசல் நிர்வாகம் இன்று காலை அந்த காணியில் நிர்மாண பணிகளின் நிமித்தம் கட்டிட பொருட்களை கொண்டு வந்தபோது உள்ளூர் தமிழர்களால் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்புகளை அடுத்தே இந்த முருகநிலை ஏற்பட்டதாக கூறுகின்றார் காரதீவு பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் தலைவர் யோகராஜா கோபிகாந்த்.
மக்களை கிடைத்த தகவலானது பள்ளிவாசல் கட்டுவதற்காக அங்கே இடம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்களும் என்றும் தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய காரதீவிலே இங்கே பள்ளிவாசல் ஒன்று அவசியமா என்று கேட்டதன் பிரகாரமும் அங்கே முருகன் நிலை ஏற்பட்டது. அந்த வேளையில் நான் சமாந்தரை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கும் காரதீவு ஆமி கட்டளையிடம் தலைவதிக்கும் நான் அதை கூறியிருந்தேன். உடனடியாக அவர்கள் விரைந்து வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள்
என்று கூறிய அவர், இந்த காணி உரிமை பிரதேச சபைக்கு உரியது என்றும் அவசர கூட்டம் ஒன்றும் பிரதேச செயலாளரால் இன்று கூட்டப்பட்டது என்றும் இங்கு குறிப்பிடுகின்றார் யோகராஜா கோபிகாந்த்.
எங்களுக்கு தனிநபர் ஒருவர் அந்த காணியை தங்களது பராம்பரையினர் ஆட்சி செய்த என்று கூறி அதற்குரிய உறுதியினை அவர்கள் காண்பித்து அதை எங்களது பிரதேச சபை கட்டிடத்துக்காக அந்த முழுப்பரத்தையும் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான சட்ட ரீதியான அனைத்து ஆவணங்களும் எங்களது பிரதேச சபையிடம் இருக்கிறது. எங்கிட்ட இப்போ கூறிய போதும் அதேவேளை பள்ளிவாசல் சம்மேளனத்தினரும் தங்களுக்குரிய காணி என்று கூறினார்கள். இருப்பினும் பிரதேச செயலாளர் அவர்கள் அது அரச காணி என்று கூறினார்
என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜனை தொடர்பு கொண்ட போது அரச காணி என்ற அடிப்படையில் நில அளவை செய்யப்பட்டதும் அரசாங்க அதிபர் இது தொடர்பில் முடிவு செய்வார் என்றும் அதுவரை அங்கு எந்த தரப்பும் நிர்மாண பணிகளில் ஈடுபடக்கூடாது என்பதில் இருதரப்பினருக்கும் இடையில் இந்த கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது என்றும் பதிலளித்தார் காரதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜன். இது தொடர்பில் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கருத்தை பெற பல தடவைகள் தொடர்பு கொண்ட போதிலும் செயலாளர் பின்னர் தொடர்பு கொள்வதாக பதிலளித்தார்.
அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. எபோலோ நோய்க்கான பரிசோதனையில் இருக்கும் மருந்துகள் குறித்து ஜெனீவாவில் உள்ள உலக சுகாதார நிறுவனம் விரிவாக ஆராய்ந்திருக்கிறது. அது குறித்த சில மருந்துகள் குறித்த சில ஆலோசனைகளையும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. இது குறித்து பிபிசியின் லாரா வெஸ்ட்புக்கின் செய்திக்குறிப்பை தமிழ் தருகிறார் சிவகன்.
எபோலா நோய்க்கான பரிசோதனையில் இருக்கின்ற மருந்துகள் குறித்து ஜெனீவாவில் உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ந்தது. ஆனால் நோய் பரவத் தொடங்கி 6 மாதங்கள் ஆகியும் தமக்கு உதவுவதற்கு போதுமான அளவு நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என்ற கோபம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றது. மேற்கு ஆப்பிரிக்காவில் 1900 பேர் வரை இந்த நோயினால் இறந்திருக்கின்றார்கள். இபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிர் தப்பிய மிகச்சிலரில் பிரிட்டிஷ் தாதியான வில்லியம் போலியும் ஒருவர். மனிதர்களில் இதுவரை அதிகாரபூர்வமாக சோதிக்கப்படாத ஜிமேப் என்னும் மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஜெனீவாவில் சுகாதார அதிகாரிகளால் விவாதிக்கப்பட்ட பரிசோதனையில் இருக்கின்ற இபோலாவுக்கான 8 மருந்துகளில் இதுவும் ஒன்று. சாத்தியமான இது நோய் தடுப்பு மருந்துகளும் ஆராயப்பட்டன. அவற்றில் ஒன்று குறித்த மனித பாதுகாப்பு சோதனை இந்த வாரம் தொடங்க இருக்கின்றது.
The clinical trials, you know, do take some time. I think that everybody is trying.
நோயாளிகளில் இந்த மருந்துகளை பரிசோதிப்பதற்கு சில காலம் பிடிக்கும். இந்த சோதனைகளை விரைவாக செய்ய எல்லாரும் முயற்சிக்கின்றார்கள். விஞ்ஞான ஒழுங்குமுறைகள் மற்றும் நியமங்களுக்கு இவை உட்பட்டவையா என்று அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் பல சோதனைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன
என்றார் நியூலிங் ஜெனடிக் நிறுவனத்தின் தலைவர் சார்ல்ஸ் லிங்க். ஆனால் இவை இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியடையாது. அதேவேளை வைரஸ் கட்டுப்பாட்டை மீறிய வகையில் பரவுவதாக தொண்டு நிறுவனங்கள் கூறுகின்றன. கினி மற்றும் லைபீரியாவில் முதலில் இபோலா கண்டுபிடிக்கப்பட்ட 6 மாதங்களில் அது சியாராலியோன், நைஜீரியா மற்றும் செனகலுக்கும் பரவிவிட்டது. இந்த வாரத்தில் 400 பேர் இறந்திருப்பதுடன் மொத்தமாக பலியானோரின் எண்ணிக்கை 1900
அதிகரித்திருக்கின்றது.
சியாராலியோனிலும் லைபீரியாவிலும் நோயின் பரவல் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இப்பொழுது நிலைமை என்னவென்றால் அங்கு நாங்கள் அதாவது MSF அமைப்பு மட்டும்தான் இருந்து பணியாற்றுகின்றோம். நோயாளர்களுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் அவை செயல்படுகின்றது
என்றார் MSF அமைப்பின் செயற்பாட்டு இயக்குனர் பிரைஸ் டெலா வினே. இபோலாவை கையாள உடனடியான யுக்தி அதனை கட்டுப்படுத்துவதாகும். ஆனால் இதுவரை அதற்கான முயற்சிகள் பயனளிப்பதாக தெரியவில்லை. அமெரிக்காவின் 3வது தொண்டு நிறுவன பணியாளர் ஒருவரும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். லைபீரியாவில் இருந்து அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுகின்றார். இந்த தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல மாதங்கள் பிடிக்கலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் நம்புகின்றது. ஆனால் பல நோயாளர்களுக்கு அது காலங்கடந்து ஒன்றாகிவிடும்.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சிவகன். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரித்து வருவது பற்றியும் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அக்கறை கொண்டுள்ள நேச நாடுகளுக்கு உத்தரவாதம் வழங்கும் முயற்சிகள் என்ற அம்சமாக விரைந்து தாக்கும் படை ஒன்று உருவாக்குவது என்று நேட்டோ தலைவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். மொசாம்பிக்கின் கிளர்ச்சி குழு தலைவர் தலைவருக்கும் அதிபருக்கும் இடையில் தலைநகர் மாப்புட்டோவில் சமாதான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது.
இது லண்டன் பிபிசி தமிழோசை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.